إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العلي العظيم இந்நிகழ்வுக்கு தலைமையிலாக நிற்கக்கூடிய கல்லூரியின் அதிபர் அவர்களே, பதிலியா டெவலப்மெண்ட் டிரஸ்டினுடைய தலைவர், அதனுடைய உறுப்பினர்கள் உட்பட கலாசாலையின் பாடசாலையின் அதிபர் ஆசான்கள் உட்பட மாணவ மாணவிகள், அவர்களுடைய பெற்றோர்கள், பாடசாலை நிர்வாகத்தின் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள், நல்லவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்துடன் இங்கே ஒன்று குறிவிக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், சிறார்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் இஸ்லாத்தின் காணிக்கை சலாத்தை உங்களுக்கு முன்னால் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். முதலாவதாக இந்த இடத்தில் நான் உங்களுக்கு முன்னால் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பல மாதங்களுக்கு முன்னால் என்னிடம் தொடர்பு கொண்டு என்னை அழைத்தமைக்காக வேண்டி அதற்கு முன்னாலும் அதற்கு பின்புலமாகவும் இருந்து செயல்பட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு நேர்ச்சியான, ஒரு சரியான, வளைவில்லாத, கோணல் இல்லாத ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கும். தெளிவென்று சொன்னால் அந்த தெளிவுக்கு பிறகு ஒரு இருள் கிடையாது, அது வெளிச்சமே வெளிச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய கடைசி காலகட்டத்தில் சஹாபாக்களை பார்த்து மிக தெளிவாக சொன்னார்கள், தரத்துக்கும் அல மஹஜ்ஜத்தின் பயமா லைலுஹா கநஹாரிஹா, நான் உங்களை ஒரு மார்க்கத்தில் விட்டுவிட்டு சொல்கிறேன், எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் அந்த மார்க்கத்தில் எல்லா வகையான நாகரிகங்களும் நாகரிகமும் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு வேற ஒன்றை நீங்கள் நாகரிகமாக ஆக்கிக் கொண்டால் அது அநாகரிகமாகத்தான் இருக்கும், அது நாகரிகமாக இருக்க மாட்டாது. தரத்துக்கும் அல மஹஜ்ஜத்தின் பைதா, ஒரு தெளிவான, ஒரு வெண்மையான ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டு விட்டு சொல்லுகிறேன், அதிலே வரக்கூடிய இருட்டும் வெளிச்சமாகத்தான் இருக்கும், இருள் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது இருட்டாக இருக்க வேண்டியிருந்தால் அந்த இருளுக்குள்ளேயும் தெளிவு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த உலகத்தில், குறிப்பாக இந்த நாட்டில், ஒரு சிறுபான்மை சமூகமாக, முஸ்லீம்களாக, இஸ்லாமியர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்,
இப்பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும். எனக்கு இந்த இடத்தில் பல விடயங்களை பற்றி பேச நாம் பேச நினைக்கிறேன். ஆனாலும் உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் கொண்டு நான் ஒரு சில வார்த்தைகளை அதுக்குள்ளே மட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் முதலாவது யோசிக்க வேண்டும், இந்த நாட்டில் நாங்கள் வாழுகிறோம், எனக்கு இந்த நாட்டில் உரிமைகள் இருக்கிறது, ஏராளமான உரிமைகள் இருக்கிறது, அந்த உரிமைகளுக்காக வேண்டி நாங்கள் போராடுகிறோம். நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகள், முஸ்லீம் சமூகத்தினுடைய உரிமைகள், எங்களுடைய பெண்களுடைய உரிமைகள், எங்களுடைய பெரியாருடைய உரிமைகள் முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்கவில்லை என்று சொல்லி பலரும் பல நரப்பில் பல இடங்களில் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். உரிமைகள் கிடைக்கதோ கிடைக்கவில்லையோ அதை ஒரு பக்கமாக வைத்து விடுவோம். உரிமைகள் இருப்பது போன்று கடமைகளும் இருக்கிறது, உரிமைகள் இருப்பது போன்று கடமைகளும் இருக்கிறது. இந்த பாடசாலையில் எனக்கு ஒரு உரிமை இருக்க வேண்டியிருந்தால் இந்த பாடசாலைக்கு எனக்கு கடமையும் இருக்கிறது. என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய, நான் ஒரு தாய் தகப்பனாக இருக்கிறேன் என்றிருந்தால் எனக்கு என்னுடைய குழந்தைகளிலிருந்து அதிகமான உரிமைகள் இருக்கிறது. உரிமைகள் எந்த அளவுக்கு உரிமை என்று சொன்னால், ஒரு தகப்பனுக்கு சொல்லப்பட்டதுதான், நீ சம்பாதித்ததை விடவும் ஒரு ஹலாலான பணம் தான் உன்னுடைய குழந்தையின் பணம், அந்த பணம் வாப்பக்கு சொந்தமான பணம். ஆனா வாப்பக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் குழந்தைகளிடமிருந்து கிடைக்க வேண்டிய உரிமைகள் இருப்பது போலவே அதைவிட முக்கியமாக இருக்கிறது அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள். இன்றைய உலகம் ஒரு உரிமை போராட்டத்தில் இருக்கிறது, ஆனால் கடமைகளை மறந்துவிட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய பணி என்ன என்று சொன்னால், நாங்கள் எங்களை பொறுத்தவர்கள் மாற்று மதத்தவர்கள் இறைவனை நம்பி இருக்கிறார்கள். அது ஒன்றாக இருக்கலாம், இரண்டாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஏகத்துவ கோட்பாடுகள் கொள்கைகள் முரண்பாடானதாக இருந்தாலும் அவர்கள் இறைவன் ஒருவன் இருக்கிறான், மேல ஒருவன் இருக்கிறான் என்பதை விசுவாசம் கொண்டவர்கள். ஆனால் நாங்கள் அது மாத்திரமல்ல, நாங்கள் அல்லாஹுவை நம்புகிறோம், அல்லாஹுவை நம்புகிறோம். அவன் தான் உயர்த்தக்கூடியவன், அவன் தான் தாழ்த்தக்கூடியவன், அவன் தான் கண்ணியப்படுத்தக்கூடியவன், அவன் தான் கேவலப்படுத்தக்கூடியவன், அவன் தான் ஆட்சியை தரக்கூடியவன், அவன் தான் ஆட்சியை பிடுங்கக்கூடியவன். இவைகளை எல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கோம். செய்யக்கூடியவன் அவன் தான், அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கு தான் அத்தாரிட்டி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி எல்லாம் குர்ஆன் நாங்கள் விளங்கி இருக்கிறோம். இரண்டாவது விசுவாசம் தான் நாங்கள் கொண்ட விசுவாசம், வல்யோமில் ஆகிர், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. மாற்று மதத்தை பொறுத்தவரையில் அதை பற்றி பேச மாட்டார். மௌத்துக்கு போன வாழ்க்கை இல்லை என்பதுதான் அநேகமான கோட்பாடு. வேதக்காரர்கள் கிறிஸ்தவ யூத சமூகத்தை தவிர்க்கக்கூடிய அநேகமானவர்கள் மௌத்துக்கு பிறகுள் ஒரு வாழ்வை நம்புவதில்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. மன்கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், ஆகரத்தை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள், ஆகரத்தை பொறுத்தவரையில் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வை பொறுத்தவரையில் அன்புக்குரிய சகோதரனே, யாருக்கும் கடமைகள் செய்ய முடியாது. அங்க போய் கடமைகள் செய்ய முடியாது, தவா செய்ய முடியாது. அது கடமைகள் செய்கிற இடமும் அல்ல, கடமைகளை நிறைவேற்றவும் முடியாது. கடமைகளை செய்வதற்கு சந்தர்ப்பம் கேட்டால் சந்தர்ப்பம் கிடைக்கவும் மாட்டார்கள். ஆனால் நாளை கியாமத்துடைய நாளையில் உரிமைகளை கேட்டு வாங்கி எடுக்கலாம், உரிமைகளை கேட்டு வாங்கி எடுக்கலாம். மனைவிக்கு போய் அல்லாஹ்விடத்தில் சொல்லலாம், நான் இவனுக்கு கணவன் மனைவியாக இருந்தேன், இது என்னுடைய கணவன், இவர் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவில்லை, எனவே என்னுடைய உரிமைகள் எனக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய உரிமையை எடுத்துத்தா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ஹதீஸ்கள் மிக தெளிவாக வந்திருக்கிறது, ஒரு கொம்புள்ள ஆடு ஒரு கொம்பில்லாத ஆட்டை குத்தி இருக்க வேண்டியிருந்தால் அந்த கொம்பில்லாத ஆடு அல்லாஹ்விடத்தில் போய் செல்ல போகிறது, இந்த ஆடு எனக்கு குத்தி இருக்கிறது, எனவே எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமை இங்கே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆடும் கேட்கும். ஆனால் கயாமத்தில் போய் மௌத்துக்கு பொருள் உள்ள வாழ்வில் போய் எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு கேட்டு வாங்கியிருக்கலாம், ஆனால் மௌத்துக்கு பிறகு யாருக்கும் கடமை செய்ய முடியாது. கடமை இந்த உலகத்தில் தான் செய்ய வேண்டும், பொறுப்பை இந்த உலகத்தில் தான் செய்ய வேண்டும். கடமைகளை பாலாக்காதீர்கள். பெற்றோருக்கு சொல்லுகிறேன், ஆசான்களுக்கு சொல்லுகிறேன், அறிஞர்களுக்கு சொல்லுகிறேன், கல்விமான்களுக்கு சொல்லுகிறேன், தனவந்தர்களுக்கு சொல்லுகிறேன், எங்களை போன்று கட்டறிந்த உலமாக்களுக்கு சொல்லுகிறேன், உரிமைகளை மறந்து விடுங்கள், கடமைகளின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பணி என்ன, என்னுடைய கடமை என்ன? இந்த நாட்டில் நான் சிறுபான்மை சமூகமாக வாழுகிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட கால வாழ்வில் ஒரு பெரும்பான்மை சமூகமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் வாழ்ந்தது கிடையாது. அவர்கள் வாழ்ந்தது முழுக்க சிறுபான்மை சமூகமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அகல்லியா, அதாவது சிறுபான்மை சமூகம். மக்காவுடைய 13 வருஷ கால வாழ்க்கையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுபான்மை சமூகம். எந்த அளவுக்கு சிறுபான்மை சமூகம் என்றால், அவர்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கல்ல, வாட்டிங் ரைட்ஸ் இருக்கல்ல, அவர்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கல்ல, அவர்களுக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியாது, அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இருக்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 2 ரக்காத்து தொழுகையை அவர்களுக்கு சுயமாக தொழுது கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அடக்கி வைக்கப்பட்ட ஒரு சிறுபான்மை சமூகமாகத்தான் மக்காவில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். மதீனா முனவ்வராவுக்கு போனார்கள். மதீனா முனவ்வராவிலும் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுபான்மை சமூகமாக, சிறுபான்மை சமூகமாக, யூதர்களுக்கு மத்தியில், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில், நயவஞ்சகக்காரர்களுக்கு மத்தியில், நெருப்பு வணங்கிகளுக்கு மத்தியில், முஷ்ரிக்கீங்களுக்கு மத்தியில் 6வது ஒரு சமூகமாகத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், மாவனல்லையை பொறுத்தவரையில், மாவனல்லையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்பொழுதுமே நினைக்க வேண்டும், நாங்கள் மாவனல்லையில் பெரும்பான்மையாக இருக்கலாம், மாவனல்லை நகரம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கலாம், ஆனால் நாங்கள் நாட்டுக்கு சிறுபான்மையினர். இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன? நாங்கள் எப்போதுமே இந்த விடயத்தை கவனித்திருக்கிறோம். செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக செய்திருக்கிறோமா? ஒரு பெற்றோரை எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் 2 பேர் தான் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பார்கள். அதில் 60% பங்களிப்பு இருக்கிறது பெற்றோருடைய பங்களிப்பு, 40% இருக்கிறது ஆசான்களுடைய பங்களிப்பு. இதை நான் சொல்லவில்லை, ஹலத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் அப்துல்லா பின் கைசான் சொல்லக்கூடியவர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு ஆசாமுடைய, ஒரு அறிவருடைய, ஒரு கல்விமானுடைய, ஒரு உஸ்தாதுடைய பங்களிப்பு 40% இருந்தால், 60% பங்களிப்பு இருக்கிறது யாருடைய பங்களிப்போ? பெற்றோருடைய பங்களிப்போ. அன்பு பெற்றோர்களே, உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஸ்கூலுக்கு வந்தா மொண்டசரி கிளாஸ்ல 3வது ஆண்டுல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வந்து சேர்கிறார்கள். ஸ்கூலுக்கு வந்தா டீச்சர் அல்லது மாஸ்டர் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்பாங்க, உங்களோட எம்பிஷன் என்ன, உங்களோட கனவு என்ன, நீங்க எப்படி ஆக வேண்டும், நீங்கள் எப்படி ஆக போகிறீர்கள், எது விருப்பம்? அநேகமான முஸ்லீம்களை பொறுத்தவரையில், முஸ்லீம் குழந்தைகளை பொறுத்தவரையில், ஒரு பைலட் ஆக வேண்டும், ஒரு டாக்டர் ஆக வேண்டும், ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும். நான் நினைக்கிறேன் மாவனல்லையை பொறுத்தவரையில் அந்த 2 தான் நம்மளுக்கு தெரியும் என்று சொல்லி, இன்ஜினியர் ஆக வேண்டும் அல்லது டாக்டர் ஆக வேண்டும், அக்கவுண்டன் ஆக வேண்டும். யாரை போல, இவரை போல, அவரை போல, இவரை போல. இதுவரையில் நான் கேள்விப்படையில் நான் என்னுடைய உம்மாவை போல ஒரு பெண்ணாக மாற வேண்டும், என் உம்மா தான் எனக்கு ஒரு ரோல் மாடல், என் மாப்பா தான் எனக்கு ஒரு ரோல் மாடல், என்னுடைய மாப்பட வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிப்பு, அதை நான் அதை கொண்டு நான் கவர்ந்திருக்கிறேன், அதை கொண்டு நான் அதன் பக்கமாக இழுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன குழந்தைகளை நாங்கள் இதுவரைக்கும் காணவில்லை. ஏன் ஆகவில்லை, ஏன் காணவில்லை? அப்படிப்பட்ட பெற்றோர் இல்லையோ, அன்பு பெற்றோர்களே, ஒரு பாடசாலை பேரை எழுதக்கூடிய கட்டிடங்கள் அல்ல, நீர் தடாகங்களும் அல்ல, இங்கிருக்கக்கூடிய பௌதீக வளங்களும் அல்ல. ஒரு பாடசாலையினுடைய எதிர்காலத்தை, பாடசாலையுடைய வரலாற்றை பொன்னெழுத்தால் எழுதக்கூடியவர்கள் உங்களுடைய மாணவர்கள், உங்களுடைய குழந்தைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். பெற்றோருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஒரு பாடசாலையினுடைய டெவலப்மெண்ட், ஒரு பாடசாலையினுடைய எதிர்காலம், ஒரு பாடசாலையினுடைய பொற்காலம், இதிலே பெற்றோருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பெற்றோர்களாக மாற வேண்டும், இதை பற்றி ரொம்ப ஆழமாக பேச வேண்டும். ஏனென்று சொன்னால், பெற்றோர்களுக்கெல்லாம் குழந்தைகளை விடவும், உறவுகளை விடவும், கணவனுக்கு மனைவியை விடவும், மனைவிக்கு கணவனை விடவும், பணத்தின் மீது மோகம் கூடுதலாக ஏற்பட்டுவிட்டது. மனைவிக்கு கணவனை விட்டு பிரிந்திருப்பதும், மனைவிக்கு கணவனை விட்டு பிரிந்திருப்பதும், அன்பு குழந்தைகளை விட்டு பெற்றோர் பிரிந்திருப்பதும் எதற்காக வேண்டி? பணத்துக்காக வேண்டி, சல்லிக்காக வேண்டி. நேற்று எனக்கு ஒரு சகோதரர் ஸ்டேட்டில் எஸ்எம்எஸ் அளிக்கிறார். என்னுடைய சகோதரி காலம் சென்று விட்டார்கள். அண்ணாவுடைய பாவ மன்னிப்புக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்நாளில்லாக இந்நாளிலாகிறோம். இந்த தகவல் கிடைத்ததும் நான் அவரை பற்றி யோசித்தேன். என்னுடைய நண்பர், அவருக்கு நான் பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறேன். அவர் வெறுமனே, அவர் மாத்திரமல்ல, அவர் போல் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். ரெண்டு தசார்த்த காலம் நாட்டை விட்டு பிரிந்திருக்கிறார், மனைவி விட்டு பிரிந்திருக்கிறார், குழந்தையை விட்டு பிரிந்திருக்கிறார். எதற்காக வேண்டி? எனக்கு கிரீன் கார்டு கிடைக்க வேண்டும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும். குழந்தைகளுடைய பொறுமதி, மனைவியின் பொறுமதி, கணவன் மனைவிக்கு கணவனுடைய பொறுமதி அப்படியே இல்லாமல் போய்விட்டது. சல்லி சல்லி, பணம் பணம் பணம். அன்பு குலம் பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு ஒரு உதாரணமான, ஒரு உதாரண புருஷர்களாக நானும் என்னை போன்ற தகப்பனும் தாய்மார்களும் தங்களை ஆக்கிக் கொண்டால் இது போன்ற பலசாலைகளுடைய எதிர்காலத்தை பொன்னெழுத்துக்களால் எழுத முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இரண்டாவது ஒரு பொறுப்பு தான் ஆசான்களுடைய பொறுப்பு, அதிபருடைய பொறுப்பு. நான் பல பாடசாலைகளுக்கு போயிருக்கிறேன், போய்க் கொண்டு வருகிறேன். ஆசான்களுடைய பேசுவேன், கதைப்பேன். நான் ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கற்பிக்கக்கூடியவர்கள், நான் ஒரு கலாசாலையில் கற்பிக்கிறேன். என்னுடைய பராமரிப்பிலும் பல மாணவர்கள் இருக்கிறார்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், சில பாவங்கள் இருக்கிறது, அதற்கு தௌபா செய்வது கஷ்டம் அல்லது முடியா. தௌபா செய்து விட்டோம், வாயாக அழுது விட்டோம், குழம்பி விட்டோம், மன்னிப்பு கேட்டோம், காபாவுக்கு போனோம், ஹஜ்ரத்துக்கு கள்ள முத்தம் விட்டோம், முள் தலிமை பிடித்தோம், காபாவுடைய கதவை தொங்கினோம், பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். ஆனால் அந்த பாவத்தினுடைய ரியாக்ஷன், எதிர் ஒளி இருந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் தகாத முறையில் ஒரு உறவை கொண்டாடி ஜினாவில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டார். அந்த பெண்ணுக்கு யாரையும் சொல்ல, என்னுடைய குழந்தை, இதுதான் என்னுடைய மாப்பா என்று சொல்லலாம். குரான் சொல்லுகிறது, உங்களுடைய கருவில் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது யாருக்கு சொந்தமானது? மனைவி ஏமாற்றலாம், கணவனை ஏமாற்றலாம், ஆனால் யாருடைய பெயரிலும் அந்த குழந்தைக்கு பேர் சர்டிபிகேட் அதாவது எழுதலாம் பிரச்சனை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஜினா என்ற பாவத்துக்கு மன்னிப்பு வைத்திருந்தாலும் அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன பட்டம், அந்த பிள்ளைக்கு என்ன பெயர், அந்த பிள்ளையினால் உருவாகக்கூடிய சந்ததிக்கு என்ன பெயர், அந்த பிள்ளையை நிக்காஹ் செய்து கொடுக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஒன்றை நாங்கள் மறைக்க வேண்டும். இதே போன்றுதான் பாடசாலையில் ஐந்தாம் ஆண்டில் கற்பிக்க வேண்டியவைகளை கற்பிக்காமல் இழுத்தடிப்பு செய்துவிட்டு சிலபஸை பூர்த்தி செய்யாமல் கற்பிக்க கற்பிக்க வேண்டியவனை கற்பிக்காமல் எங்களுடைய சொந்த வேலைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து இந்த குழந்தைகளுடைய கால நேரத்தை நாங்கள் வீணாக்கிவிட்டு அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அஞ்சாம் ஆண்டு சிலபஸ் பூர்த்தி செய்ய கிடைச்சில்லையே என்று சொல்லி தௌபா செஞ்சால் இந்த அஞ்சாம் ஆண்டு குழந்தைகள் ஆறாம் ஆண்டுக்கு போயிடுவார்கள். இப்ப ஆறாம் ஆண்டுல போய் தம்பி எல்லாரும் வாங்கோ நான் உங்களுக்கு அஞ்சாம் ஆண்டுல பால் நடத்த இல்ல வாங்கோன்னு சொல்லி உட்கார வைத்து பாடம் நடத்த முடியாது. அது முடிஞ்சு அந்த கிடைத்த சம்பளம் அது ஹராமா ஹலாலா நீங்களா பார்த்துக்கொள்ளணும். சமூகத்தை கட்டி எழுப்புவதில் பெற்றோருடைய பங்களிப்பு ஆசான்களுடைய பங்களிப்பு இது மிக முக்கியமானது. ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டியிருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் ஆசைப்படுகிறேன் இந்த மாவட்ட பிரதேசத்திற்கு கூடிய ஆசான்கள் கல்விமான்கள் எவரும் நுட்கார்ந்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது கற்பித்தலை பற்றி இந்த அமானிதத்தை நாங்கள் எப்படி நிறைவேற்ற முடியும், இதை செய்வதற்குரிய தகவல்கள் என்ன, இதை சரியாக செய்யாவிட்டால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் ஒரு ஆழமாக ஒரு நாள் உட்கார்ந்து நாங்கள் கதைப்போம் என்றிருந்தால் ஓர் அளவு எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, அப்ப நான் சொன்னேன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த பாடசாலைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த ஊருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நானும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளை தரிசித்திருக்கிறேன், போய் பார்த்திருக்கிறேன். 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் போய் தாவா பிரச்சாரத்துக்கு அப்படி போய் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய மக்களுடன் கலைத்து பேசி அங்கிருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடுகளை பற்றி படித்திருக்கிறேன். நான் போன அநேகமான நாடுகளில் அது அமெரிக்காவாக இருக்கலாம், அது கனடாவாக இருக்கலாம், அது யுனைடெட் கிங்டமாக இருக்கலாம், அது ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம், அரபு உலகமாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த நாட்டிலும் கல்வி என்று சொல்லக்கூடியது ஆர்டினரி லெவல் வரைக்கும் தான் ஃப்ரீ. ஆர்டினரி லெவல் ஜிசிஓ லெவல், மிச்சி மிச்சி போனால் ஜிசிஏ லெவல். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் அது டிகிரியாக இருக்கலாம், மாஸ்டர்ஸாக இருக்கலாம், பிஎச்டியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வெரி 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 எக்ஸ்பென்சிவ். இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஃப்ரீ ஸ்கூல் தொடக்கம் பிஎச்டி வரைக்கும் இந்த நாட்டில் எஜுகேஷன் ஃப்ரீ, கல்வி ஃப்ரீ, டெக்ஸ்ட் புக்ஸ் ஃப்ரீ, பாடசாலையில் கிடைக்கக்கூடிய தளவாடங்கள் ஃப்ரீ, இலவச கல்வி. இந்த நாட்டில் நான் இலவசமாக படித்திருக்கிறேன். எனக்கு படித்து தந்தவர்கள் யாரும் சல்லி அறவிட இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நாட்டில் பிறந்தது தொட்டு இறப்பு வரைக்கும் அனைத்துமே எனக்கு ஃப்ரீயாகத்தான் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு தான் எங்களுக்கு இருக்கலாம் தனியார் மருத்துவமனை மருத்துவமனைகள், ஆனால் அரசாங்க வைத்தியசாலைகள் தாராளமாக இருக்கிறது. அங்கு பிறந்தலும் இலவசமாகத்தான் பிறந்திருக்கிறோம், காசி கட்டலையாகும். மேற்கத்திய நாட்டை பொறுத்தவரையில் மருத்துவம் இலவசமாக இருந்தாலும் ஆனால் மருத்துவத்துக்காக வேண்டி நாங்கள் காப்புறுதிக்கு காசி கட்ட வேண்டும், இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ் கார்டு இல்லாம எந்த ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்க முடியாது. அது ஜப்பானாக இருக்கட்டும், அது எந்த நாடாக இருக்கட்டும், எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம். பள்ளி வாசலுக்கு யாரும் காசு கொடுக்க இல்லை. பள்ளி வாசல்ல போயிட்டு பார்த்தா கட்ட வேண்டிய 5 ரூபாய் சந்தாவே எத்தனையோ பேருடைய மனுஷக்கணக்கில் அரிய செலுத்துகிறது. மையவாதி ஃப்ரீ, மையவாதி இலவசம். ஜப்பான்ல முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக வாழ்றாங்க, எனக்கு தெரிஞ்சதுக்கு 30 ஆண்டுகளாக வாழ்றாங்க. இந்த 30 ஆண்டுகள்ல அன்புக்குரிய சகோதரி, சென்ற வருடம் தான் ஒரு மையவாடி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மையவாடியில கொண்டு போய் ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்வதற்கு 10 லட்சம் ரூபாய் செலவு இருக்கிறது. எங்களை ஊரை பொறுத்தவரையில் சந்தோக்கும் ஃப்ரீ, தேவை என்றால் கபன் புடவையும் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அப்ப நாங்க யோசிக்கணும், இந்த நாட்டுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நான் படித்த பாடசாலைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் ஓடின மதரசாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், ஏன கடமையை நான் சரியாக நிறைவேற்றிருக்கிறேனா. நான் பல இடங்கள்ல பேசினோண்டு தான், கடன் இல்லாம மௌத்தாகுவோம், கடன் இல்லாம மௌத்தாகுவோம். கடன் என்று சொல்லும் பொழுது சல்லி மட்டுமல்ல, பணம் மட்டுமல்ல, என்னை உருவாக்கின மதரசாவுக்கு நான் கடனாளி, என்னை உருவாக்கின ஆசான்களுக்கு நான் ஒரு கடனாளி, என்னை உருவாக்கின என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு நான் ஒரு கடனாளி, இந்த நாட்டுக்கு நான் ஒரு கடனாளி, என்னுடைய சமூகத்துக்கு நான் ஒரு கடனாளி. நான் சென்ற கிழமை சம்மாந்துரைக்கு போயிருந்தேன், அந்த அங்கே உரைநிகழ்த்து கொண்டு சொன்னேன், இந்த ஊருக்கு நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேன். ஏன், இந்த ஊரில் நான் சாப்பிட்டு இருக்கிறேன், இந்த ஊரில் நான் தங்கியிருந்து படித்திருக்கிறேன். இது நான் சும்மா சொல்ல இல்லை. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் ஒரு ஹதீஸ் ரிவாயத்திருக்கிறார்கள். இமாம் சுயூத்தி அவர்கள் தாரேகல் ஹுலஃபாவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னால், மௌத்துக்கு முன்னால் சஹாபாக்கள் ஒன்று கூட்டினார்கள், ஒன்று கொட்டி சொன்னார்கள், உங்களில் பலர் எனக்கு உபகாரம் செய்திருக்கிறீர்கள், உங்களில் பலர் எனக்கு உபகாரம் செய்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த உபகாரத்துக்கெல்லாம் நான் பிறவி உபகாரம் உங்களுக்கு செய்துவிட்டேன், நான் யாருக்கும் கடன் இல்லை. மாலி அஹதின் லனா யதுன், நாங்க யாருக்கும் உபகாரம் பிரதிவாரம் செய்வதற்குரிய நிலையில் நான் இல்ல, அனைவருக்கும் செலுத்த வேண்டிய உபகாரத்தை பிரதிவகாரத்தை நான் அழகாக செய்து முடித்து விட்டேன். இல்லா அபாபக்கர், அபூபக்கரை தவிர, அபூபக்கருக்கு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செலுத்த வேண்டிய உபகாரத்தை இந்த பூலகத்தில் என்னால் செலுத்த முடியவில்லை, நான் அதை நாளை மறுமையில் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். நான் இந்த தெளிவிடிக்கிறேனா, எனக்கு பின்னால் நிற்பது என்னுடைய தாயும் தகப்படும், அவர்களை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள், அவர்களை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள், என்னை உருவாக்கின ஆசான்கள் எனக்கு ஆ பா தா ஆனா ஆனா சொல்லித்தந்தவர்கள் தொட்டு, ஒன்றும் ஒன்றும் ரெண்டு, ரெண்டும் ரெண்டும் நாலு என்று சொன்னவர்கள் தொட்டு, சொல்லித்தொட்டு கல்வி என்று சொல்லும்பொழுது மதரசா கல்வி மட்டுமல்ல, கல்வி என்று சொல்லும்பொழுது ஃப்ரீ ஸ்கூல்ல ஆரம்பத்தில் போய் எனக்கு சொல்லித்தந்த ஆசாங்க தொட்டு அனைவரும் என் பின்னால் நிற்கிறார்கள். அவர்கள் தந்த அந்த தைரியம், அவர்கள் சொல்லித்தந்தவைகள் தான் இங்கே நான் தக்கிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் கடனாளிகள், அப்ப யோசிக்கோளம் என்ன செய்திருக்கிறோம். நான் எப்போதுமே சொல்லுவேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டில் உறவாக்கள் அவர்களுடைய கர்மங்களை அவருடைய சக்திக்கு ஏற்ப சக்திக்கு மேல ஓரளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி சொல்றேன் சொன்னால், இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய 2500 பள்ளிகளிலையும் ஒரே நேரத்தில் 2500 உலமாக்கள் ஜும்மா ஓதுவார்கள். எங்கேயும் வரமாட்டாரு, ஜும்மாவுக்கு அதிர்த்து வரல, இன்னைக்கெல்லாம் ஒன்று போகும்போது சொல்லி ஏதோ அடிப்படையில் அந்த கர்மம் நிறைவேறும். மதரசாக்கள் நடக்கிறது, எல்லாம் நடக்கத்தான் செய்யும். தனவந்தர்களை பொறுத்தவரையில், தனவந்தர்களை பொறுத்தவரையில் நான் இது சும்மா சொல்ல இல்லை, ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து ஒரு பெரிய ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கு பிறகுதான் நான் இதை உங்களுக்கு முன்வைக்கிறேன். செல்வந்தர்களை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களும் பாராட்டத்தக்க அளவுக்கு அல்லது பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பும் சமூகத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கொழும்புல மாவட்ட நகரத்தில் கேவல டவுன்ல கண்டி டவுன்ல பைத்து ஒரு குமர் குறுக்கோடும் என்று சொல்லி நாலு கணக்கு ஏறி இறங்கினால் ஒரு குமர் குறுக்கிறதுக்குரிய பணத்தோடு இதர் அந்த தாய் வீட்டுக்கு திரும்பி போவார். மதரசா வீட்டுக்கு போனா வசூலுக்கு போனா கடல் காசு கிடைக்கத்தான் செய்யும். ஸ்கூல் பில்டிங் கட்டோரம் என்று சொன்னா அதுக்கு கொடுக்கத்தான் செய்வாங்க. ஒரு மையவாரி வாங்கணும் என்று அதுக்கு கொடுக்கத்தான் செய்வாங்க. சுனாமி தான் கொடுக்கத்தான் செய்வாங்க. ஸ்கூலுக்கு தான் கொடுக்கத்தான் செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஓர் அளவு இருந்தாலும் தேவைகள் பூர்த்தியாகிற அளவுக்கு தனவந்தர்களுடைய பங்களிப்பு சமூகத்துக்கு இருந்து கொண்டிருக்கு. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த இடத்துல வந்து பட்டர் பூசிட்டு போனா நீங்க என்ன நல்ல முடிவீங்க? நான் அல்லாஹுடைய பார்வையில கோபத்துக்குரியவனாக மாற வேண்டி வரும். அதனால உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். படித்தவர்களுடைய பங்களிப்பு என்ன? கல்வி மான்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த சமூகத்துக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நான் உங்களிடம் வந்து பைனான்சியல் கன்ட்ரிபியூஷன் கேட்கல, நாம் எதற்கு படித்தோம்? நாம் ஏன் படிக்க வேண்டும்? மாணவ சகோதரிகளே, ஏன் படிக்க வேண்டும்? பாடசாலைக்கு ஏன் வர வேண்டும்? பல்கலைக்கழகம் ஏன் போக வேண்டும்? மூணு விடயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்க வேண்டும் தகவல் திரட்டுவதற்காக வேண்டி அல்ல, நாட் டு இன்ஃபர்மேஷன், பட் எதற்கு படிக்கணும்? இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி படிக்கவானம். எனக்கு தெரியும் என்றது பெருமை அல்ல, தெரிந்ததை கொண்டு அமல் செய்யப்படுங்கள். இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி அல்ல, டிரான்ஸ்பர்மேஷன். படித்தோம் அமல் செய்வதற்காக வேண்டி, படித்தோம் எங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்காக வேண்டி, படித்தோம் நாங்கள் நல்லவர்களாக வேண்டி. படிப்பு எதற்காக வேண்டி? இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி அல்ல, படிப்பை கொண்டு இந்த படிப்புக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, படித்தவர்களுக்கு தெரியுமா தொண்டர் வேலை செய்வதற்கு, தொழில் செய்வதற்காக வேண்டி அல்ல. படித்தோம் தொண்டர் வேலை செய்வதற்காக வேண்டி, தொழில் செய்வதற்காக வேண்டி அல்ல. முஸ்லிம் அமைச்சர்களுக்கு சொல்லுகிறோம், உங்களுடைய அமைச்சு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரம் தொழில் செய்வதற்காக வேண்டி அல்ல, தொண்டர் வேலை செய்வதற்காக வேண்டி, சமூக சேவை செய்வதற்காக வேண்டி. நான் ஒரு வைத்தியன் எதற்காக வேண்டி? சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்ல, தொழிற்சியதற்காக வேண்டி அல்ல, சமூக பணி செய்வதற்காக வேண்டி. நான் ஒரு ஆளின் எதற்காக வேண்டி? சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்ல, சமூக பணி செய்வதற்காக வேண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, அன்பானவர்களே, உள்ளத்தில் கொண்டு வாங்கோ. உலகத்தில் நாங்கள் படித்தோம், பட்டப்படிப்பை முடித்தோம், பல்கலைக்கழக படிப்பை முடித்தோம், நாங்கள் அந்த கல்வியை முடித்திருக்கிறோம், இதை செய்திருக்கிறோம். எனக்கு தெரியுமா? சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்ல, சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்ல, சேவிஸ் செய்வதற்காக வேண்டி. நாட் டு சர்வைவல் பட் டு சேவிஸ், பட் டு சர்வீஸ். ஒரு டாக்டருடைய பங்களிப்பு என்ன சமூகத்துக்கு? நான் சும்மா பேசல, WHO உடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் என்ன சொன்னால், ஏசியாவில், இலங்கையில் ஏசியாவில் நடக்கக்கூடிய சர்ஜரி ஒரு பெண்ணுடைய டெலிவரி டைம்ல நடக்கக்கூடிய சர்ஜரியில 95% ஆஃப் த சர்ஜரி நடக்கிறது எதுக்குன்னு சொன்னால் சல்லி சம்பாதிப்பதற்காக வேண்டிய. யாரும் குறை கண்டு கொள்ள தேவையில்லை. இது ஃபேக்ட், இது ஃபேக்ட். நான் படித்தேன் எதற்காக வேண்டி, சமூகத்துக்கு சேவை செய்வதற்காக வேண்டி. நான் பேங்க்ல மேனேஜர், இந்த குடும்பத்தை கம்ஃபர்டபிளா வைக்கிறதுக்கு அல்ல, அந்த இடத்திலிருந்து நான் சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும். மூணாவது படி எதுக்கு தெரியுமா மாணவர்களே, கடமை செய்வதற்காக வேண்டி, உரிமைகளை கேட்டு வாங்குவதற்காக வேண்டி அல்ல. கடமை செய்யப்படியுங்கள். நான் அதிபர், என்னுடைய கடமை என்ன? நான் ஒரு மாணவன், என்னுடைய கடமை என்ன? அந்த அடிப்படையில் இந்த பாடசாலையில் நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? பழைய மாணவன் நான், இந்த ஊரை சார்ந்தவன் நான், என்னுடைய குழந்தைகள் இந்த பாடசாலையில் படிக்கிறார்கள். அப்ப நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து தந்திருக்கிறான். அள்ளி அள்ளி குடும்போம், தர்மம் செய்யுங்கோ, சதக்கா செய்யுங்கோ. பணத்தை கொடுக்கிறதுக்கு எத்தனையோ வலிக்குது, பணத்தை கொடுக்கிறதுக்கு எத்தனையோ வலிக்குது. எங்களுக்கு தெரிஞ்சது வெறுமனே ஜகாத்து மட்டும்தான். எது மட்டும்? ஜகாத்து மட்டும். என்னத்தில் கேட்டாரு, சில சகோதரர்கள் வந்து பத்துவா கேட்கும் பொழுதே அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க முடிச்சிற மொழி, நாங்க சொல்லுவோம் ஒரு மாணவன் ஒரு குத்தம் செஞ்சுட்டு வந்து என்ன செய்வான், அவன் ஆக்சன்ல விளங்கும், இவன் குத்தத்தையும் செஞ்சிருக்கான் சொல்லி சிலவங்க வந்து சில பத்துவா கேட்பாங்க. அந்த பத்துவா ஏன் கேட்கிறாங்க, கேட்க முந்தையே அவங்களுக்கு தெரியும் இது கூடாது, இது சரியில்லை, இது செய்யக்கூடாது. ஆனால் அவன் சொல்லுவாங்க, இல்ல ஷேக் விளங்கிக் கொள்ள கேட்கிறேன், சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கேட்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கேட்கவா, நாம் கேட்டா செயல்படுவோம். என்ன கேட்டா தெரியுமா, அதற்கு இந்த மாப்பட பைபாஸ் நீக்குது, எனக்கு ஜகாத்தும் கடமையாயிருக்குது, இந்த ஜகாத்த வாப்பக்கு கொடுத்துடலுமா? ஜகாத்தால தான் ஸ்கூல் கட்டணும், ஜகாத்தால தான் பைபாஸ் பண்ணணும், ஜகாத்தால தான் தங்கச்சியோட மகளை கல்யாணம் செய்யணும், ஜகாத்தால தான் என்ன செய்யணும், அவரை கொடைவர்களாக மாறணும், எல்லாம் ஜகாத்தால. ரெண்டு ரவீதம். அப்ப நான் அவருக்கு சொன்ன பதில் இதோட வாப்பவான்னு கேட்டேன். வாழ்நாள மாப்பக்கு கொடுத்துட்டு வாப்ப கெஞ்சிருக்கக்கூடிய வாழ்நாள நான் வச்சுக் கொள்றேன், இப்படி செஞ்சா மிச்சம் நல்ல ஆயிக்கும் சொல்லிட்டேன். முட்டாத்தனமான கேள்வி. இலங்கை திருநாட்டுக்கு இந்திய நாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் வந்திருக்காவிட்டால் இலங்கையில் அநேகமான பள்ளி வாசல் இருந்திருக்காது. அந்த மக்களுக்கு பெருமை சாரட்டும். கொழும்பு சம்மாங்கோட்டையாக இருக்கட்டும், கொழும்புல தேர்த்துசு பள்ளியாக இருக்கட்டும், கண்டி நகரத்தில் உள்ள பள்ளிகளாக இருக்கட்டும், எங்களுடைய கொழும்பு வீதியில் உள்ள பள்ளிகளாக இருக்கட்டும், எந்தெந்த கிராமங்களில் எந்தெந்த நகரங்களில் இந்தியர்கள் பயித்து சேரவில்லையோ அந்த பள்ளி இன்று வரைக்கும் கட்டப்படவில்லை. அதற்கு ஒரு உதாரணம் பிளிவத்தலாக, அதற்கு உதாரணம் பிளிவத்தலாக. இந்தியர்கள் மனவரை கப்பாதிக்கக்கூடிய அந்த என்ன மத்தேகம் ரோட்ல அந்த திகல ரோட்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் உண்டு, மணிக்கின்ன. மணிக்கின்ன என்ற அந்த சிங்கள கிராமத்தில் இன்றைக்கு இருக்கிற அநேகமானவங்க மெஜாரிட்டி சிங்கள சமூகம். ஆனால் அந்த கிராமத்தில் அன்று 48 முன்னால் இந்தியன்ஸ் போய் தங்க வியாபாரம் செஞ்சாங்க. அந்த ஊருடைய முகப்பிலேயே ஒரு பள்ளியை கட்டி வச்சுட்டாங்க. அன்பு முஸ்லீம்களே, நான் உங்களை சார்ந்தவன், நான் இந்தியன் அல்ல. நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? குறைஞ்சபட்சம் வக்ஃப் என்றது எங்களுக்கு தெரியாத ஒரு பாடம். வசியத் என்பது வசியத், குறைஞ்சபட்சம் சில ஆட்களுக்கு இருக்குது இந்த பணத்தோடு உள்ள முகப்பத் இருக்குது, சல்லியோடு உள்ள முகப்பத் இத சரியான கஷ்டம் பிரிச்சது. புள்ளையே விட்டு கொடுத்துருவாங்க, மனைவியை விட்டு கொடுத்துருவாங்க, சொத்தை விட மாட்டாங்க, சொத்தை விட மாட்டாங்க. சொத்து அவ்வளவு முகப்பத். என்ன தெரியுமா நடந்துச்சு, ஒத்தர் அவர் கணக்கு பார்க்கிறார், நான் இப்ப சும்மா மௌத்தானா என்ற சொத்துல வயதுக்கு எவ்வளவு கிடைச்சோம், 12.5 வீதம். எங்கள்கிட்ட 10 கோடி இருக்குது, 10 கோடியில 12 வீதம் எவ்வளோ இவ்வளோ வரும். அப்ப ஏந்த வைஃப் மௌத்தானா யாரு போகும், அது வைஃப்ட ஒரு பகுதி, எனக்கு புள்ள கடை இல்ல வைஃப் இவ்வளவு போன அங்க போகும். இவர்கள் செஞ்சாரு இந்த சொத்தில் உள்ள முகம்பத், பணத்தில் உள்ள இறுக்கமான நெருக்கம் அன்பு இருக்கிறது எந்த அளவுக்குன்னா, இவர் நோய்வாய்ப்பட்ட டாக்டர் செலுத்தாரு, இதை கூட கடைசி கட்டம் நீங்க செய்ய வேண்டியதான் செஞ்சு கொண்டு சொல்லி போட்டு அவரே கடைசி கட்டத்தில் தன்னை மனைவிக்கு தலாக்கு சொல்லிட்டார். ஏன் தந்த சொத்து என்ற மாமி வீட்டுக்கு போய்த்திடக் கூடாது, இது எங்க போகணும், அது டாக்டர் தான் ரிப்போர்ட், 2 நாள் போக எலிமிட் அறிப்ப எலிமிட் அறிப்ப. இப்ப கேட்கிறாரு, இப்ப நான் செஞ்ச தலாக்கு சேர்த்தாகுமா, இப்ப இது கூடுமா, நீங்க நினைச்சு கொள்ளவான இது கதை என்று சொல்லி அந்த அளவுக்கு பணத்தின் மீது நேசம் கொண்டு முகப்பத்து கொண்டு பிரிக்க முடியாத அன்பு வைத்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, எதையும் இழப்பாங்க ஆனா சொத்தை இழக்க தயாரில்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார், குறைஞ்சபட்சம் வாழ்க்கை பூராக வாழ்ந்துட்டு அனுபவித்து விட்டு மௌத்துடைய கட்டத்திலேயாவது சக்கராத்திலேயாவது ஒரு வசியத்தை செஞ்சுட்டு மௌத்தாக மௌத்துக்கு பிறகு 3/1 நான் இந்த ஸ்கூலுக்கு, நான் இந்த நல்ல விஷயத்துக்கு, நான் இந்த அனாதைகளுக்கு, நான் இந்த விதவைகளுக்கு, நான் இந்த பள்ளிக்கு, நான் இந்த ரோட்டுக்கு, நான் இந்த பாலத்தை கட்ட சொன்னாலும் வசியத்து வசியத்து எந்த அளவுக்கு பாப்பா ஐசியுக்குள்ள வைத்தார், ஐசியுக்கு இருக்கிறார் பாப்பா, குரான் சொல்லுவது பாப்பாக்கு பேசலாம், வார்த்தை வரவில்லை, பாப்பாக்கு பக்கத்தில் மகந்தார் இருக்கிறாரு. இப்ப பாப்பா அவருக்கு எல்லாம் விளங்கு இப்ப அந்த போது ஹொத்மா விளங்குது, கபடி விளங்குது, மலைச்சூர் மாவு தலை சிவா விளங்குறாங்க, இப்ப என்ன செய்து தொண்டப்பிடிக்கு ரூஹு பார்த்து விளங்குது, பல உலா இதா பலவத்தில் இருக்கும் எல்லா கட்டமும் வந்திருக்குது. அதுக்கு போல நினைச்சா இப்ப ரூஹு பெய்தா மூக்குக்கு பஞ்ச வச்சுவாங்க, காதுல பஞ்ச வச்சுவாங்க, வெள்ளப்புடல் சுத்துவாங்க, இந்த எல்லாம் அவருடைய தலையில ஓடுது. என்ன சரி சம்பாதிச்ச பணத்தால சதக்கா கொடுத்துட்டு போமே, தர்மம் செய்வோமே என்று சொல்லி யோசிக்கிறாரு, ஆனா வாயால சொல்லேதா அந்த கட்டத்தை விட்டு நான் அனைவரையும் வந்தா பாதுகாப்பான அந்த நினைப்பு வரும், கொடுத்துருவோமே, ஜும்மா ஞாபகம் வரும், இந்த பயா ஞாபகம் வரும், அது வரும், ஆனா கொடுக்க மால் பேசுங்க. இப்ப மகனுக்கு வாப்ப சொல்றாரு மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு, அந்த கடை மாவல டவுன்ல கேரள டவுன்ல அதை அதிர்ஷா கொடுத்துடுவோம், பள்ளி கொடுத்துடுவோம், யார்கிட்ட சொல்றாரு இது, மகன் சொல்றாரு, அங்க லாயர் இல்ல எழுதுறதுக்கு, அங்க விட்னஸ் இல்ல, வாப்பா மகன் மட்டும் ஐசி ரூம்களுக்கு தனிய வாப்பா சொல்றாரு அந்த சொத்தை கொடுத்துரு. இந்த மகன் செல்றான் உள்ளத்தால இவருக்கு தேவையாயுது, போறவரை பொறுத்திச்சாம எங்கட சொத்திலே கை வச்சு வந்திருக்காரு, இப்ப இவ்வளோ நாள் தருணம் பார்த்துக் கொண்டிருந்து எங்களுக்கு தான் வரணும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மகனை பார்த்து உன் வாப்பா அப்படி கையால இஷாரா செய்து வாய அசைச்சு சொன்னது இதுதான் என்பது உனக்கு தெரியும், வாப்பா கொடுக்க சொன்னாரே அதை கொடுக்காம فَمَنْ بَدَّلَهُ بَعْدَمَا سَمِعَهُ فَإِنَّمَا إِسْمُهُ عَلَى الَّذِينَ يُبَدِّلُونَهُ. குர்ஆன் சொல்லுகிறது உங்களுக்கு உங்களோட வாப்பா சொன்னாரே 3/1 கொடுத்துடு என்று சொன்னதற்கு பிறகு அதை பிரிச்சு கொடுக்காம அதை நீங்க வராமிச்சுக் கொண்டு நீங்க வச்சுக் கொண்டு இருப்பீங்க என்றால் அது உனக்கு ஹலாலாக மாட்டாது. அது உனக்கு அதனால் வரக்கூடிய வருமானம் அது இருக்கும் காலமெல்லாம் அது பகிர்ந்து போகக்கூடிய காலமெல்லாம் அதனுடைய பாவத்துக்குரியவனாக நீ மாறுவாய் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. சதகா கொடுப்போம், தர்மம் செய்வோம், நற்கர்மம் செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் முடித்துக் கொள்கிறேன். எனக்கு உங்களுக்கு ஒரு மௌத்து வரவிருக்கிறது, மௌத்தாகித்தான் ஆகும். மன உறுதியோட சொல்கிறேன், இன்றைக்கு 2013 இருக்கிறோம், 2113 வரைக்குள்ள நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம். 2013 யாராவது இருந்தால் அவர்களை கின்னஸ் புக் எழுதுவாங்க, அவர்களை கின்னஸ் புக் எழுதுவாங்க. 110 வருஷம் வாழ்ந்துட்டாங்க சொன்னேன். 2013 வரைக்குள்ள நாங்க யாரும், 2113 வரைக்குள்ள நாங்க யாரும் இருக்க மாட்டோம். மௌத்து வந்துதான் தீரும். இன்றைய நாள் சவுதி அரேபியாவுடைய கிங் அப்துல்லா மௌத்தாகிட்டார். அவருடைய செல்வம், அவருக்கு இருக்கிற வைத்தியர்கள், அவரோட இருக்கிற வைத்திய நிபுணர்கள், அவர்களால் கூட அவருடைய உயிரை காக்களிக்க முடியவில்லை. நேரம் வந்தால் மௌத்தாகித்தானாக வேண்டும். ஆனால் எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தந்தவைகளை எடுத்துக்கொண்டு மன்னரைக்கு போய்விடுவோம். விட்டுவிட்டு புகாதீர்கள், விட்டுவிட்டு புகாதீர்கள், எடுத்துக்கொண்டு போயிடுவோம் மன்னரைக்கு. எப்படி கொண்டு போறது? நற்கரமங்களை செய்துவிட்டு போவோம். புகார் சொல்லுகிறது, மன்னனுக்கு கடைசி நேரம் வந்துவிட்டால், இதாஜா அஜலும், அவர்களுக்குரிய நேரம் வந்துவிட்டால் பிற்படுத்தப்பட மாட்டாது. மௌத்து எப்படி வரும் தெரியாது யாருக்கும், மௌத்து எங்க வரும் தெரியாது யாருக்கும், மௌத்து எப்ப வரும் தெரியாது யாருக்கும். ராவைக்கு வருமா, பகலைக்கு வருமா, மாவனல்ல வருமா, கேகல்ல வருமா, சுஜூதுல வருமா, ருக்குல வருமா, பணம் பார்த்துக் கொண்டிருக்கக்குள்ள வருமா, ஒத்தந்த சொத்து அபாயத்துக் கொண்டிருக்கக்குள்ள வருமா? சுஜூதுல மௌத்தானால் பாக்கியம், ஹலாலானவர்கள் வியாபாரம் செய்து கொண்டு மௌத்தானா பாக்கியம், ஹலால தேடிக்கொண்டு மௌத்தானா பாக்கியம், நேர்மாறாக ஹராத்தை செய்து கொண்டு பாவமான கர்மத்தை செய்து கொண்டு முறைகட்ட கர்மத்தை செய்து கொண்டு மற்றவனுக்கு அநியாயம் செய்து கொண்டு மற்றவன் ஹக்கை கொடுக்காத நிலையில இந்த மௌத்து எனக்கு வந்தால் அதற்கு கருத்தரியமாக இருக்கும், முசீபத்தாக இருக்கும். அல்லாஹ் அந்த நிலையிலுக்கு நம் அனைவரையும் பாதுகாப்பானார். மௌத்துடைய கட்டத்தில் மனிதன் கேட்பான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். சக்கராத்தில் கேட்கிற ரெண்டு விஷயம் தான், மூணு கேட்க மாட்டோம். சக்கராத்தில் கேட்கிறது ரெண்டு, ஒன்று கேட்போம் அஜலுன் கரீப், கொஞ்ச நேரம் தான், சமீபமான நேரம், கொஞ்ச நேரம், ஆரோக்கியத்தை கொஞ்சம் திருப்பித்தான், வாய பேசவை நல்லா, ஒரு ஃபியூ மினிட்ஸ் எனக்கு டைம் தான். நான் இப்ப மௌத்தாகிட்டேன், என் உடம்புல இந்த ரூஹ் பைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு பேசலாம், எனக்கு கலைச்செயலாம், எனக்கு ஒத்தொழித்த விளங்கலாம், நான் ஒரு தர்ம சென்றமான கட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாயாமா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாயாமா. எதுக்கு வாப்ப அவகாசம்? ரெண்டரை காத்து தொலைவா, ரெண்டரை காத்து தொழுகிறதுக்குரிய நேரம் இருக்குதே, அது அஜல் அறிவல்ல. ஒரு நோவு முடிக்கவா, அதுக்கு ஒரு நாள் வேணும். ஒரு ஹஜ் செய்யவா, அதுக்கு 5 நாள் தேவைப்படும். நோன்பு பிடிக்க ஒரு நாள், ஹஜ் செய்ய 5 நாள் குறைஞ்சது, ஒரு தொழுகிறதுக்கு குறைஞ்சது 5-10 நிமிஷம் தேவைப்படும். ஆனா இவர் கேட்கிறார், தெரியுமா, அஜலும் கரீப், எனக்கு கொஞ்சம் நேரம் தாயாவா, நான் நல்லது செய்ய போறேன். என்னங்க நல்லது செய்ய போறீங்க? கொஞ்ச நேரத்தில் என்ன நலவு செய்யலாம்? கொஞ்ச நேரத்தில் செய்த நலவு தான் இந்த ஸ்கூல் மாதிரி, இந்த பள்ளி மாதிரி, இந்த மதரசா மாதிரி, இந்த ஆர்பனேஜ் மாதிரி, இந்த விடோசுக்கு மாதிரி, இந்த ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி, ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி, ஒரு லைப்ரரி மாதிரி. சுபஹானல்லாஹ், ஒன்றை உருவாக்கிட்டு போறதுக்கு எனக்கு அவகாசம் தாயல்லா, எந்த பணத்துல ஒரு செக் எழுதி ஒரு சைன் பண்ணி நான் கொடுத்துட்டு வரேன், எனக்கு இதுக்கு 2 நிமிஷம் போதும், எனக்கு இதுக்கு 1 நிமிஷம் போதும் யாழ்லா, அந்த நேரத்தை மட்டும் தாண்டுத்தான் நாங்க கேட்போம். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, சதக்கா கொடுக்க அனுமதித்தா, தர்மம் செய்ய அனுமதித்தா. அந்த நேரம் வாரத்துக்கு முன்னால வெள்ளம் வரமுந்தி அணை கட்டுவோம் என்றது போல இப்படிப்பட்ட விடயங்களுக்கு செலவழிங்கோம். எனக்கு இந்த 2 விஷயம் இருக்கிறத மட்டும் சொல்லி முடித்துக் கொள்றேன். எனவே ஒவ்வொருவரும் கடன் இல்லாமல் மூத்தாக பாருவோம், எடுத்தவைகளை திருப்பி கொடுங்கோ, சமூகத்துக்கு சேவை செய்யுங்கோ, கடமைகளை செய்யுங்கோ, படித்த கல்வியை கொண்டு வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குங்கள், நாங்கள் மாற வேண்டும். இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன், இங்கிருக்கக்கூடிய தனவந்தர்களுக்கு மிக அன்பாக சொல்லுகிறேன், உங்களை பாடசாலை என்று மட்டும் சுயநலம் பார்க்காதீர்கள். இந்த பதிரியாவுடைய முன்னேற்றம் எப்படி தெரியுமா ஆக வேண்டும், நாங்கள் இன்னும் ஒரு பலகீனமான சொந்த காலில் எழும்பி நிற்க முடியாமல் தத்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நான் இந்த நாட்டை 3 பிரித்திருக்கிறேன். சில பாடசாலைகள் இருக்கிறது, அவங்க யார்கிட்டையும் போய் கை நீட்ட தேவையில்லை, அவங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அவங்களோட பழைய மாணவர்களும் அவங்களோட ஆசான்களும் அவங்களோட அறிவரும் அந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுமாக சேர்ந்து அந்த பாடசாலையை கட்டி எழுப்பிடுவாங்க, அவங்களுக்கு பேத்து யாரும் என்ன செய்ய தேவையில்லை, உதவி செய்ய தேவையில்லை. அப்படிப்பட்ட தன்னிறைவு கண்டு ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலையை அம்மாக்கி வைப்பார்கள். 2வது கூட்டம் இருக்கிறது, அவங்கள்ட்ட தன்னிறைவு இல்ல, ஆனா அவங்களுக்கு யாருடையோ கதவு போய் தட்டலாம், ஹாஜியார் உதவி செய்யுங்கோ, ஹாஜியா ஹாஜிம்மா உதவி செய்யுங்கோ, டாக்டர்கிட்ட பேட்டி கேட்கலாம் என்ன சரி செய்யுங்க ஸ்கூலுக்கு, ஒரு ஆள்கிட்ட பேட்டி கதவை தட்டி, தனவந்தருடைய கதவை தட்டி, கல்விமான்களுடைய கதவை தட்டி, செல்வந்தருடைய கதவை தட்டி, அதாவது வாழ்வுடைய கதவை தட்டி, வாங்கப்பா என்ன சரி ஸ்கூலுக்கு செய்வோம் என்று சொல்லி தட்டி எழுப்பலாம், தட்டி கேட்கலாம். தும்புல்வா வேல வாரியத்தன் எனக்கு முன்னால் பேசின கல்வி படிப்பாளர் சொன்னால், அந்த ஊர்களை பொறுத்தவரையில் எல்லாரும் ஏழைகள் அல்ல, அங்குள்ளவர்களுக்கு செய்யலாம், அவர்கள் செய்ய வேண்டும். அது 3வது வகுப்பு இருக்கிறது, அவங்களுக்கு பேச்சு தட்டத்துக்கு கதவும் இல்லை, ஹாஜியாரும் இல்லை, அங்கொன்றுமே இல்லை. அந்த பிரதேசங்களையும் கவனத்தில் எடுங்கள். பதிரியா பாடசாலை, இந்த பாடசாலையை டெவலப் பண்றதோடு யாருக்க பேச்சு கேட்கறது தெரியாம தட்டச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழை பாடசாலையையும் நாங்கள் பொருட்படுத்தா, அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பரிகாரம், அந்த உதவி இருக்கவே அந்த உதவியினுடைய ரிசல்ட் அம்மா இங்கே வெளியாக்குவார். ஒரு பாடசாலையை பொருட்படுத்தோம், நான் சென்ற டிசம்பர்ல 6ஆம் தேதி சனிக்கிழமை நான் மஸ்கெலியாவுக்கு போயிருந்தேன். ஒரு பாடசாலையில் கல்விக்கூடிய மாணவர்களுக்கு சில உபகரணங்களை கொடுக்குறது, அங்க பைத்து பார்த்தா இப்படியும் இருக்கிறார்களா, 151 மாணவர்கள் இருக்கிறார்கள், 11 ஆசான்கள் இருக்கிறாங்க, ஒரு பழைய பில்டிங் ஒன்று தான், அதுல வகுப்பறைகள் இல்லை, 11 கரும்பறைகள் இருக்கிறது, ஒரே ஒரு கழிவறை டாய்லெட் ஒன்றே ஒன்றுதான், பின்தங்கிய கிராமம் வந்து அவங்களுக்கு என்ன யாண்ட கதவப்பை தட்டது என்ன செய்தது ஒன்றும் தெரியாது. 23 பேச்சுல அதுக்கும் வழக்கு இருக்கிறது. இந்த மக்களுடைய கல்விக்கு எங்களால் என்ன செய்யலாம், இன்னமா துருச கூட விவாபாய்க்கும், உங்கள இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியா, அவர்களுக்கும் இந்த கல்வியினுடைய ருசியை, இந்த கல்வி செல்வத்தினுடைய இன்பத்தை அவர்களுக்கும் நாங்கள் சுவைக்க வைப்போம், அதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் இந்த பதிரியாவினுடைய இந்த பழைய மாணவர்கள், பதிரியா டெவலப்மெண்ட் டிரஸ்டுடைய அங்கத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒன்றையும் தங்கள் கவனத்தில் எடுப்பாங்க என்றிருந்தால், இந்த புள்ள மட்டுமல்ல, இது பதிரியா நாம் வச்ச புள்ள, இதுக்கு பேர் வச்சுட்டாங்க, இது நாங்க வளர்ப்போம் என்று சொல்லி வந்தது போல பேரும் இல்லாம ஊரும் இல்லாம எந்த விதமான வளமும் இல்லாம சத்த தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடசாலையை பொறுப்படுங்கோ, அந்த மக்களுடைய ஹாப்பினஸ், அந்த மக்களுடைய திருப்தி, அந்த மக்களுடைய சந்தோஷம் எங்களுடைய ஸ்கூல்ல வெளியாகும் என்பதை மன உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு கவலையான ஒரு விடயத்தை சொல்கிறேன். என்னுடைய சகோதரர் அமானா பேங்குடைய யாரோ பேர் அசாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு முக்கியமான விடயம். நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன், அது நடக்க வேண்டும் என்று சொன்னேன். அதாவது மாற்று மதத்தவருடைய பாடசாலைகளை பார்க்கும் பொழுது முன்னோடியாக இருக்கக்கூடிய அத்துணை பாடசாலைகளும் ஒரு பால் பாடசாலையாகத்தான் இருக்கிறது. ஒரு பால் பாடசாலை நீங்க கண்டிக்கு போனா சென்ட் அந்தனிஸ், ட்ரினிட்டி காலேஜ், ஹை ஸ்கூல், கின்சூட் என்று சொல்லி எங்கேயுமே கலவன் பாடசாலைகளை நீங்க கண்டுகொள்ள மாட்டீங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் இந்த நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த பிரிட்டிஷ், எங்களை எல்லாம் காலித்துவத்துக்கு காலிக்கு கீழ் வைத்து மிரித்துக் கொண்டிருந்த பிரிட்டிஷ், அவர்கள் செய்த பாடசாலைகள் அனைத்தையும் நீங்க பார்ப்பீங்க, எதுவுமே கணவன் பாடசாலை கிடையாது, எல்லாமே தனித்தனி பாடசாலை. இது சிங்கள சமூகத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பான்மை சமூகத்தை பொறுத்தவரையிலும் அவங்களும் அப்படித்தான் செய்வாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் பள்ளி உள்ளுக்கு பெண்கள் இருக்கிறதே இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை. நான் பெண்கள் எல்லாத்திலுமே பிரித்து வைக்கிறோம், அதான் மார்க்கம். பிரித்து பார்ப்பதல்ல, அவர்களுடைய செயல்பாடுகள் வேற, எங்களுடைய ஆண்களுடைய செயல்பாடுகள் வேற. வல்லையில் இதாயா வன்னஹார் இதா தஜல்லா வமா ஹலக தக்ரவல் உன்ஸா, ஆண்கள் இரவு பகல் என்று என்பது எப்படி வித்தியாசமோ, இரவும் பகலும் காலம் என்பதில் ஒன்றாக இருந்தாலும் இரவினுடைய செயற்பாடுகள் பகலுடைய செயற்பாடுகள் வித்தியாசம் என்பது போல, மனிதன் என்பதில் ஆண் பெண் ஒன்றாக இருந்தாலும் ஆண்களுக்கென்று சொல்லி சில செயல்பாடுகளும் சில கடமைகளும் சில பொறுப்புகளும் இருப்பது போன்றே பெண்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமான வித்தியாசமான சில செயல்திறங்களையும் சில செயல்பாடுகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்றைய விஞ்ஞானம் அதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறது, அதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் எங்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு சொந்தமான 735 பாடசாலைகள் இருக்கிறது, அல்ஹம்துலில்லா, இது ஒரு செல்வம் எங்களுக்கு. ஆனால் கவலை தரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், வெறுமனே இந்த 735 பாடசாலைகளில் 11 பாடசாலைகள் மாத்திரம்தான் பெண் பாடசாலைகள், 11 மட்டும். ஆனால் நாங்கள் சொல்லுவோம், வீட்டுள்ளுக்கு குழந்தையாக இருந்தாலும் பச்சிரன் பாலம் சின்ன பிள்ளை பைனா பலகலத்து பாலம் இங்கும் கூட பிள்ளைகள் 7 வயசாகிட்டா தொழும்படியாக சொல்லுவோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு 7 வயசு பிள்ளைக்கு படுக்கையில பிரிச்சு படிக்க வைப்போம். நானவே தம்பியே முண்டுக்கு படிக்க வச்சவர், நானுக்கு வேற பெட், தம்பிக்கு வேற பெட், நாளைக்கு வேறொரு அறை, தம்பிக்கு வேறொரு அறை. குரான் சொல்லுகிறது வாப்பட ரூமுள்ளுக்கு அந்த 7 வயசுக்குள்ள புகழ்வுட எப்படி புகழும் என்ற ஒரு பண்பாட்டை கட்டி எழுப்பின மார்க்கம், ஒரு பண்பாட்டை உருவாக்கி தந்த மார்க்கம். மௌலானா மௌதூதி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்கள் தஃபீமுல் குர்ஆன் அந்த சூரத்து 100 வரைவிலக்கணம் தஃபீர் செய்யும் பொழுது எப்படி சொல்லிவிட்டார்கள். இதுகளை கொஞ்சம் படிங்கோ, இதுகளை கொஞ்சம் படிங்கோ. வீட்டில் ஒரே நான தம்பி, தாத்த தங்கச்சி, தங்கச்சி தம்பி, ஒரு பெட்ல படுக்க வைக்க முடியாது, திருச்சித்தான் படுக்க வைக்க வேண்டும் என்று பயான் கேட்கிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த ஹதீஸ் சஹி என்றோம், அது சரி என்றோம். ஆனா பாடசாலைக்கு போனோம், நான் சொல்லுங்க நாளைக்கு பிரியுங்கன்னு சொன்னேன். முதலாவது இந்த பழைய மாணவர்கள், பழைய மாணவிகள், ஆசான்கள், அதிபர்கள், முன்னால் இருந்த அதிபர்கள், இந்த பாடசாலைக்கு அவர் வைக்கக்கூடிய இந்த பத்ரியா டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அங்கத்தவர்கள் அனைவருமாக உட்கார்ந்து ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக ஒரு முன்மாதிரியான பாடசாலை. இதை இப்படி செய்தால் சாத்தியமாகும், இதற்குரிய வேலை திட்டங்கள் எப்படி அமைய வேண்டும், இதற்குரிய வேலை திட்டங்களை எப்படி உருவாக்க வேண்டும், உருவாங்க வேண்டும். எங்கேயாவது கொழும்புக்கு கல்யாணத்துக்கு போனா அங்க போயிட்டு வந்து ஆம்பளை பொம்பளையில மண்டு உட்கார்ந்து சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில சுபானந்தா மாவட்ட டவுன்ல பெரிய கதை, பெரிய கதை என்ன போகும், கல்யாணத்தில் இப்படி செஞ்சுட்டாங்கப்பா, எங்களுக்கு வெட்கம் ரோஷம் இல்லையா, என்ன கொண்டே எங்களுக்கு உட்காந்துட்டாங்க ஒரு டேபிள்ல என்று சொல்லி நாங்க வீரம் பேசுவோம். வீரம் என்ன புள்ள, உங்களோட புள்ள, என் ஆம்பளை புள்ள, உங்களோட பொம்பளை புள்ள, ரெண்டு பேரும் ஒரே டேபிள் உட்கார்ந்து அவங்க ஒரு ஏ லெவல்ல 12ஆம் ஆண்டுல 13ஆம் ஆண்டுல ஒரு ப்ரொஜெக்ட் செய்யறாங்க. கல்யாணத்தில் கூடாது கல்லூரியில கூடுவாங்க. நான் இது அமானிதம் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். சில முன்மாதிரி பாடசாலைகளை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம், அர்ப்பணிப்புடன் தியாகம் செய்வோம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா, படித்த குர்ஆனை சாஹிதாக வைத்துச் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் நான் போன நாடுகளில் பல ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறேன். இந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய கொடை வல்லர்களுடைய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட கொடை கொடுக்கக்கூடிய மக்கள் இல்லை. கொடையாளிகள் நிறைந்த ஊரிலே செல்வந்தர்கள் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா சரியான ஜொப் கொண்டு வரணும் அவங்களுக்கு. ஏமாத்திரத்துக்குண்டே மக்கள் இருக்கிறாங்க, ஏமாந்து விட வேண்டாம். சரியான இடத்தை தேடி என்ன செய்யணும், எங்க செலவழிக்கோணும், இன்னும் ஒன்றை எப்படி செலவழிக்கலாம் என்றால், நாங்கள் ஊருக்கு போன சந்தர்ப்பத்தில் அவங்க கேட்டாங்க ஸ்கூல் டெவலப் பண்ண மதுரை என்ன செய்யணும். நான் சொன்னேன், எல்லாருக்கும் ஒரு வேண்டுகொள்றேன், பணிவான ஒரு வேண்டுகோள், அது உங்களுக்கும் சொல்லித்தாரேன். ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு வேலை செய்வோம், எங்கட கல்யாணங்களை, எங்கட வழிமாக்களை, எங்கட குழந்தையினுடைய, எந்த மகண்ட, எந்த மவள்ட, அல்லது ஏந்த கல்யாணத்துக்கு நான் செலவழிக்கிற இருக்கிற அந்த அந்த தொகை இருக்கிறேன், அந்த தொகையில கல்யாணத்தை ரொம்ப சிரீஷா சிம்பிளா எந்த குடும்பத்துக்கு மட்டும் செஞ்சு கொண்டு அதுக்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணத்தை இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்திக்காக வேண்டி நான் கொடுக்க போறேன் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலையை கட்டி எழுப்பதற்கு ஒரு வருஷம் தேவைப்பட மாட்டாது, 6 மாசம் போதும். ஆரம்பத்தில் அறிவர் சொன்னது போல அந்த நீர்த்தடாகம் வேணும், அந்த என்ன இந்தோ ஸ்போர்ட்ஸ் கிளப் வேணும், அது சொன்னார்கள். அதே போல ஹாஸ்டல் வேணும் சொன்னார்கள். அதெல்லாம் நிறைவேறும். ஒரு வருஷத்துக்கு தேவையான வலிமாவுக்குரிய பணத்தை நாங்க கொடுக்காம அதை நிறுத்திக் கொண்டால் எங்களுடைய விடயங்கள் பூர்த்தியாகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட கர்மங்களில் ஈடுபடுத்துவானாக, அதற்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவானாக, அவருக்குரிய பாக்கியத்தை தந்தருவானாக. எனவே நாம் எங்களுடைய ஒரு நம்பிக்கை, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய துணை, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எதுவுமே சாத்தியமாக மாட்டாது. எனவே ஒவ்வொருவரும் ரப்பின் பக்கமாக முன்னோக்குங்கள், அல்லாஹ்வின் பக்கமாக திரும்புங்கள். யாழ்மா உன்னை கொண்டுதான் நற்கர்மங்கள் நடக்கிறது, நீதான் நல்லவைகளுக்கு பாக்கியம் தரக்கூடியவன். எனவே நல்லவைகளுக்கு என்னை பயன்படுத்துவாயாக, என்னையும் ஒரு சமூக சேவையாக ஆக்கி வைப்பாயாக, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சந்ததியையும் சமூகத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.